servants of the Lord, first time by night in the house of the Lord. Raise up your hands in the holy place, God bless the Lord. Yesu Rajavi Nangal Arane Seyiram. கர்த்தாவே, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறீர். எல்லா துதியும் சோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள நீர் ஒருவரே பாத்திரராயிருக்கிறீர். ஏனென்றால் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினால் அவர்கள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாயிருக்கிறது. உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியில அரசாளும். நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் சோத்திரத்துக்கும் பாத்திரராயிருக்கிறீர். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தாவே, எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உமாலந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களை நாசியிலே சுவாசத்தை தந்திருக்கிறீர். நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய கிருபை. உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நீர் உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறீர். உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ எந்தெந்தைக்கு நிலைத்திருப்பான் என்று சொல்லியிருக்கு. உலகம் அனுமதிக்கு சித்தத்தின் கீழே இருக்கிறது. உலகம் மாயைக்கு உட்பட்டதாயிருக்கிறது. ஆனால் எங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு என்று அழைத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக பரிபூர்ண சித்தத்தை செய்யும்படி எங்களை நீர் உலகத்திலே வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களை வைத்திருக்கிறீர். நீர் மாம்சத்தில் இருந்த பொழுது ஜபம் பண்ணி நீர், விழித்திருந்து ஜபம் பண்ணி நீர், உபாசித்து ஜபம் பண்ணி நீர், அடிக்கடி ஆண்டவரே நீர் மலையிலே போய் ஜெபித்தீர். நாங்களும் ஆண்டவரே இப்பொழுது மாம்சத்தில் இருக்கிறோம். மாம்சத்தில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஜபத்தை விடாதபடி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும், பலத்தை தாரும், நல்ல சூழ்நிலைகளை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த விழிப்பு ஜபத்தை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு இரண்டாவது வெள்ளிக்கிழமையும் எங்களுக்கு விழிப்பு ஜபமாக இருக்கிறது. அநேக வருடங்களாக அவிதமாக செய்யத்தக்கதாக உதவி செய்திருக்கிறீர். கர்த்தருடைய வருகை வரும் வரைக்கும் நாங்கள் இதை விடாமல் செய்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபத்தார். சாத்தானுடைய கிரிகளை நீர் அப்புறப்படுத்தும். இந்தியா தேசத்திலே நாங்கள் விடுதலோடு உமை ஆராதிக்க ஜெபிக்க உமக்கென்று ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் நீர் அனுகூலமாக்கித்தார். கர்த்தாவே, இந்த நாட்டிலும் வாஞ்சியோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய சொந்த வீட்டை விட்டுவிட்டு, தங்களுடைய தூக்கத்தையும் விட்டுவிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு வரும் பொழுது எங்களை நீ வெறுமையாக அனுப்புறதில்லை. அந்த ரூத்து போவாஸ் பாதபடியிலே வந்து ராத்திரியிலே காத்திருந்தாள். அந்த போவாஸ் அவளை வெறுமையாக அனுப்பவில்லை. ஆறுபடி வேண்டரை வார்கோதுமையை கொடுத்து அனுப்பினதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல இன்றைக்கு ஆண்டு ராத்திரியிலே நாங்கள் சில மணி நேரங்கள் காத்திருக்கும் பொழுது எங்களை நீ வெறுமையாக அனுப்பவில்லை. எங்களுடைய ஜபத்துக்கு பதில் அளிக்கிறீர். எங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறீர் கர்த்தாவே. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக நீர் கிரியை செய்கிறவராயிருக்கிறீர். நீ ஜபத்தை கேட்கிறீர் கர்த்தாவே. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத உனக்கு கேட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அநேக அந்த வசனங்களிலே ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். நீ ஜபத்தை கேட்கிறவர் என்பதை நாங்கள் அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாக அறிகிறோம். உம்முடைய பசுத்தவானுடைய ஜபத்தை கேட்டீர். இன்றைக்கு நீர் மாறாதவராயிருக்கிறீர். இயேசு கிறிஸ்து நேற்று நின்று என்று மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறீர். இன்றைக்கு நீ எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்கள் மத்தியில் ஜீவனுள்ள சாட்சிகளை கொண்டு வருவீராக. பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது மன்னர் முழங்கால் போயிட்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் தாமத்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்தீராக. நாங்கள் தியானிக்க போற வசனங்களோடு உடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. நீர் வார்த்தையாயிருக்கிறீர். வார்த்தையை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறீர். வேதத்தினுடைய மகத்துவங்களை நாங்கள் காணத்தக்கதாக அந்த திருஷ்டாந்தங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய லைஃப் அதோடு மேட்சாக நீர் உதவி செய். தேவனுடைய வார்த்தையோடு நாங்கள் அடையாளப்படுத்தி காண்பிக்கப்பட உதவி செய்வீராக. அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே செய்வீராக. இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களோடு நீர் பேசுவீராக. எல்லா மகிமையும் உமைக்கே எடுக்கிறோம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமம் மேம்படுவதாக. இந்த விழிப்பு ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் 2 நாளாகமும் 33 அதிகாரம் 12-13 வசனங்கள். ரெண்டு நாளாகமம் 33 அதிகாரம் 12-13.
இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான்.
இப்படி அவன் நெருக்கப்படுகிறேன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். When he was in affliction, he besought the Lord his God and humbled himself greatly before the God of his father. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். And prayed unto him, and he was entreated of him, and heard his supplication, and brought him again to Jerusalem into his kingdom. Then Manasseh knew that the Lord, he was God. அருமையான ஒரு சம்பவத்தை நம்ம இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், The Prayer of Manasseh. மனாசேயினுடைய ஜபம். The Prayer of Manasseh. மனாசேயின் ஜபம். மனாசேயுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார். அவன் ஜபத்தை கேட்டு என்று 13 வசனத்தில் வாசிக்கிறோம். அவனை திரும்ப தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரப்பண்ணினார். அப்பொழுது மனாசே கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுது அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்க போது, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, அவர் அவன் கெஞ்சுவலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டார். அவன் ஜபிக்கும் பொழுதே அவனுக்கு விடுதலை கிடைத்தது. கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டார். கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அவன் தன்னை தாழ்த்தினான். எப்பொழுது அவன் நெருக்கப்படுகையில், 12 வசனத்தில் அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சினான். அவன் கர்த்தருக்கு உண்டாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். Then he was in affliction, நெருக்கப்படுகையில் கர்த்தரை தேடினான். கர்த்தருக்குண்டாக தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் கெஞ்சினான். அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டு அவனை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி அந்த ராஜ்யபாரத்துக்கு அவர் கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறான். இவன் நெருக்கப்படுகிறான். நம்ம எப்படிங்கிறது அவனுடைய இந்த சிச்சுவேஷன் எப்படிங்கிறத அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவன் நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். மனசே நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். அவனுக்கு சோதனை வந்தது. சோதனையானது உச்சக்கட்டத்துக்கு வந்தது. அவ்விதமான ஒரு உச்சக்கட்டத்துக்கு வரும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிலர் வந்து நெருக்கப்படும் பொழுது கூட ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஆள் இருக்கிறாங்க. ஒரு சகரன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி அவர் வந்து பின்வாங்கி போனார். சபைக்கு வரவில்லை. அவரை கேட்டா என்ன சொல்லாருன்னா, ஆண்டவரே என்னை கொன்னு போட்டா கூட நான் இந்த சர்ச்சைக்கு வரமாட்டேன். பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சர்ச்சைக்கு வரமாட்டேன், என்னையே கொன்னு போட்டா கூட வரமாட்டேன் அப்படி சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு இருதய கடினம். மனசே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பார்வை செய்தான். மகா பெரிய ஒரு பாவியா இருந்தான். ஆனா அவன் இருக்க நல்ல குணம் என்னன்னா, அவன் நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான். ஆமென்,
ஆமென்.
அதனால அவனுக்கு பிளஸிங் கிடைத்தது. சிலர் நெருக்கப்படும் பொழுது கூட அவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள், அவர்கள் தங்களை தாழ்த்த மாட்டார்கள் என்று அநேகரை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த மனசே வந்து அப்படி அல்ல. அதனால்தான் அவனை குறிச்சு நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். அவன் இருந்த விசேஷித்த கோணம் என்னவென்றால், கஷ்டப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது, உபத்திரப்படும் பொழுது, when he was in affliction, அவன் நெருக்கப்படுகையில் அவன் வந்து இ ப்ரே டு காட் ஆமென் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அதனால மனாசேயை குறித்து நம்ம பைபிள் அந்த அதிகாரம் முழுசும் வாசிக்கிறோம். 33 அதிகாரம் 1 வாசிக்கலாம்.
மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான்.
12 வயசுல அவன் ராஜாவாக மாறினான். நன்மை தீமை அறியத்தக்க வயசு 12. அதனால 12 வயசுல அவன் வந்து ராஜாவாக மாறி 55 வருஷம் ஆளுகை செய்திருக்கிறான். அப்படின்னா எத்தனை வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறான்? 67 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறான். மனுஷனுடைய ஆயுஷ் நாள் 70 வருஷம். அந்த 70 வயசு கூட அவன் வரல. ஆனாலும் ரொம்ப லாங் பீரியடாக இஸ்ரவேலை ஆட்சி செய்திருக்கிறான். சவுல் தாவீது சாலமன்லாம் 40 இயர்ஸ் தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. எல்லாரை விட அதிகமா ஆட்சி செய்து உசியா ராஜா. அதற்கு அடுத்தாப்புல அதிக காலமாக யூதாவை ஆட்சி செய்தது இந்த மனாசே தான். 12 வயசுல அவன் ராஜாவாகி 55 வருஷம் யூதாவின் மேல் அவன் ராஜாவாக இருந்தான். அவனுடைய தகப்பனார் எசேக்கியா ராஜாவை பார்க்கிறோம். ஏசாயா 37:38 அவனுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தேவாலயத்தை புதுப்பித்து கட்டினான். பஸ்காவை ஆசரித்தான். யூதாவெங்கும் கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய பிரமாணங்களை போதிக்கும்படியாக செய்தான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் செம்மையானதை செய்தான். ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தையிலே வழி நடத்தினான். கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜாவாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே 2 அற்புதங்கள். 37 ஜனகரிப்பு வந்து படையெடுத்து வருகிறான். அது சீரியா ராஜா. எருசலேமில் மேல் படையெடுத்து வரும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அவனும் ஏசாயா தீர்க்கதரிசியும் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி 185,000 பேரை அடித்து போட்டார். அந்த ஜனகரிப்பு வந்து எருசலேமை கைப்பற்ற முடியவில்லை. கர்த்தர் அவனையும் அடித்து போட்டார். இவ்விதமாக அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்தார். ஆமென்
ஆமென்.
இவன் யுத்தம் பண்ணல, கர்த்தருடைய தூதனானவரே அவனுக்காக யுத்தம் பண்ணி எருசலேமை பாதுகாத்தார். அவனுக்கு வந்து ஜெயத்தை கொடுத்தார். கிரேட்டஸ்ட் மிரக்கிள் அது. அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள் அவன் லைஃப்ல. அது மாத்திரமல்ல, 38 என்ன வாசிக்கிறோம் என்றால் அவன் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கும் பொழுது நாளை தினத்தில் நீ மறித்து போருவீர், உங்களுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று ஏசாயத்தை சொல்லும் பொழுது அவன் சுகப்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான். கண்ணீரோடு ஜெபம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மறுபடியும் ஏசாயத்தை திசை அனுப்பி, இதோ உன்னுடைய ஆயுசு நாளோடு 15 வருஷத்தை நான் கூட்டி தருவேன் சொன்னது மட்டுமல்லாமல் அதுக்கு அடையாளமாக இத சூரிய பாகை 10 பாகை பின்னால போக முடியாது. டைமே ஆண்டவர் மாத்திரார். சாயங்காலம் வந்து 4 மணிங்குது, காலையில வந்து 8 மணியாக, அதாவது 10 பாகை மாறிப்பு, 10 மணி நேரம் பின்னால போச்சு. ஆண்டவர் அவனுடைய அவனுக்கு அந்த சுகத்தை கொடுத்தார் என்பதற்கு அடையாளமாக அவர் காலத்தையே மாற்றி அமைக்கிறார். முன்னால போறது ஈஸி, பின்னால போறதுதான் கடினம். அதனால எனக்கு என்றால் டைம் திடீர்னு சாயங்காலம் வந்தது காலையில மாறிச்சு. உலகத்தில் உலகம் முழுசும் சேஞ்ச் ஆகிவிட்டது. பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஜபத்தை கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்து அதுக்கு அடையாளமாக காலத்தையே பின்னோக்கி பழக வைத்த, சூரியனையே பின்னோக்கி பழக வைத்த அந்த கர்த்தர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜா இதெல்லாமே அவன் விசுவாசத்துல தான் செய்யறான். அவன் ஒரு தீர்க்க தரிசி கிடையாது. அவன் ஒரு ராஜா. தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசிக்கு வருகிறது, தரிசனங்கள் தீர்க்க தரிசிக்கு வருகிறது, ராஜாவுக்கு வருவதில்லை. அதனால அவன் எல்லாமே ஃபெய்த்ல தான் செய்தான். உங்களே என்னையும் போல ஃபெய்த்ல தான் செய்தான். அவன் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபித்தனால கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்து சீரிய சேனைகளை அடித்து போட்டார். அவன் ஜெபித்த பொழுது விசுவாசத்தினால்தான் அவனுக்கு இவ்விதமான சுகம் கிடைத்தது. 15 வருஷங்களை ஆண்டவர் கூட்டினார் என்று எல்லாமே ஃபெய்த் தான். அவனுக்கு தரிசனமோ ஒண்ணும் இல்ல, தீர்க்க தரிசிக்கிட்டு ஆண்டவர் பேசுறாரு, நீ போய் சொல்லு. நீ அதே போல நம்ம விசுவாசத்துல ஜீவிக்கிறோம். ஆமென். என்ன விசுவாசம்? கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நமக்கு பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதுதான் எசேக்கியாவுடைய விசுவாச வாழ்க்கை. அவனுடைய தாத்தனார் வந்து அவ்வளவு வந்து ஒரு விசுவாச வீரராக இருந்தார். அந்த தாத்தனாருக்கு வந்து குழந்தை இல்லை. இப்ப சுகம் அடைஞ்சி அந்த 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன்னு சொன்னார் பாத்தீங்களா. அந்த சுகம் அடைஞ்சி 3 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த மனாசே பிறக்கிறான். அதனால அவனுக்கு குழந்தை இல்லை. அந்த வயசுனால 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறார். அப்போ 12வது வயசுல அவன் ராஜாவாக மாறினான் என்றால் சுகம் கிடைச்சி 3 வருஷத்துக்கு பிறகுதான் அவனுக்கு மகன் பிறந்திருக்கிறான். ரொம்ப லேட்டா தந்திருக்கிறார். அந்த அற்புதத்தையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். கர்ப்பத்தின் கனியும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய மிரக்கிள்! கர்த்தர் அவனுக்கு எவ்வளவு நல்லவராய் இருந்தார். இயேசு எத்தனை பேருக்கு நல்லவராய் இருக்கிறார்? அவர் நல்லவர் என்பதை நீங்க சித்து பார்க்க வேண்டும். எசேக்கியா தன் வாழ்க்கையில கர்த்தரை அறிந்திருந்தான். அவனுக்கு ஒரு குமாரனை கொடுக்கும் பொழுது அவனை அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவித்தார்கள், ஜெயங்க வளர்த்தார்கள். அந்த எசேக்கியா ராஜாவுடைய மனைவி பேரு எப்சிபா. எப்சிபா என்றால் மை டிலைட் இஸ் இன் ஹர், அவளை அவளிடத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அர்த்தம். அவனுடைய மனைவி பேரு எப்சிபா. கர்த்தருடைய பிரியம் அவள் மேல் இருக்கிறது. அவளும் ஒரு ஆவிக்குரிய ஒரு இஸ்திரியாக இருந்திருக்கிறாள். அதனால தகப்பனும் தாயும் நல்ல ஆவிக்குரியவர்கள். தங்களுடைய மகனை ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்த்திருக்கிறார்கள். குயின் எப்சிபா நிச்சயமாகவே அவள் வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயாக இருந்திருக்க வேண்டும். கர்த்தர் அவனுக்கு விதமான ஒரு குழந்தையை கடைசி நேரத்தில் கொடுக்கும் பொழுது மறிப்பதற்கு இத சில அங்க வருடங்களுக்கு முன்பாகத்தான், 12 வருஷங்களுக்கு முன்பாகத்தான் ஆண்டவர் இவ்விதமாக கொடுத்திருக்கும் பொழுது அந்த பிள்ளை அவங்க கர்த்தரை அறியறாவிலே வளர்த்திருப்பார்கள், அதிக பாசமாய் வளர்த்திருப்பார்கள். ஆனா முடிவில் அந்த பையன் எப்படி செய்யறான்? மறித்து போன தாத்தன் மறித்து போன பிறகு அவன் செய்யற காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று பைபிள் எழுதியிருக்கு. அப்சலோம் ரொம்ப அழகானவன். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவனுக்கு எந்த நோய் கிடையாது. நல்ல பர்சனாலிட்டியானவன். இஸ்ரவேலிலே ரொம்ப அழகானவன் அப்சலோம், தாவீதினுடைய குமாரன். கடைசியா அவன் என்ன செய்தான்? தகப்பனுக்கு விரோதமாக ஜீவித்தான். அவனுடைய முடிவையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அதே போல அதோனிஜா, அவனும் தாவீதின் குமாரன், அவனும் தகப்பனை பிரியப்படுத்தவில்லை. ஞானமுள்ள பிள்ளைகள், இதோ நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் தகப்பனை பிரியப்படுத்துகிறது. நீதிமொழிகள் 10:1 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:1
சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான்.
ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அதனால பிள்ளைகள் நல்ல மாதிரி ஆவிக்குரிய பிரமா வந்து தங்களுடைய வேலைகளை தங்களுடைய கடமைகளை ஒழுங்கா செய்து ஆண்டவரை நேசித்தா அது தாய் தகப்பனுக்கு எவ்வளவு சந்தோஷம். சாலமோன் ஞானமுள்ள குமாரனா இருந்தான், தாவீதை சந்தோஷப்படுத்தினான். ஆனா அப்சலோம் அதோனிஜா ரெண்டு பையன்களும் வந்து அவன் தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது தகப்பனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதனால தகப்பனுக்கு வந்து அவர் சந்தோஷத்தை ஏற்படுத்தவில்லை. பிள்ளைகள் வந்து இதை பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இதுதான் ஆசீர்வாதமான ஒரு குடும்பம். தகப்பன் வந்து என்ன டார்கெட்ல வந்து அந்த குழந்தை வரணும்னு நினைக்கிறாரோ அதே டார்கெட்டை வந்து அங்க மகன் வந்து ஹிட் பண்ண வேண்டும். அதான் வாலவைதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்புரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியமான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒலிவிவக மாசில் சத்துருக்களோட பேசுவார்கள். அதனால அவங்கெல்லாம் ஆரோஸா இருக்கிறாங்க. இந்த ஆரோ வந்து குறிப்பிட்ட ஒரு லக்கை நோக்கி அங்க எய்யும் பொழுது அதை டைரக்டா டார்கெட்டை ஹிட் பண்ணணும். அதே போல நம்முடைய மகன் ஆவிக்கிரியப்பரமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், நல்ல ஞானமுள்ள பிள்ளையா இருக்கணும் தகப்பன் நினைக்கும் பொழுது அந்த டார்கெட்டை வந்து பிள்ளைகள் ஹிட் பண்ண வேண்டும். ஆரோ வந்து கரெக்டா ஹிட் பண்ண வேண்டும். அப்படி ஹிட் பண்ணினால் சத்துருக்கள் நமக்கு இருக்கிறார்கள், அவள் மத்தியிலே நம்ம வந்து நாணம் அடைய வேண்டிய சூழலை வராது, அதாவது வெக்கப்பட வேண்டிய சூழலை ஏற்படாது. பிள்ளைகள் சீர்கட்டும் போகும் பொழுது சுற்றுப்புறத்தார் மத்தியிலே நம்ம வெக்கப்பட வேண்டியதா இருக்கும். உங்க பையன் இந்த மாதிரி செய்யறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தான் வந்து வெக்கம். பிள்ளைகள் நல்ல மாதிரி இருந்தா தாய் தப்பருக்கு வெக்கம் இல்லை. நாணம் அடையாமல் ஒளிமிக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள், சத்துருக்களுக்கு சரியான பதிலை கொடுக்க முடியும் என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், 127 சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். இங்க அதோனிஜ அப்சலோம் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை, அவருடைய வீழ்ச்சியை நம்ம அறிந்திருக்கிறோம். அதே போல இந்த மனாசையை பார்க்கும் பொழுது தாத்தனா ரொம்ப ஆவிக்குரிய மனுஷன், அவர் மரித்து போனார். அவனுக்கு 12 இருக்கும் பொழுது தாத்தனார் மரித்து போனார். அதனால்தான் அவன் 12 ராஜாவாகிறான். அவன் 12 இருக்கும் பொழுது லாஸ் இஸ் ஃபாதர், தன்னுடைய தாத்தனாரை இழந்து போனான். இப்பொழுது அவன் வந்து ராஜ்ய பாரத்துக்கு வருகிறான், சிங்காசனத்துக்கு வருகிறான். அவனை ராஜாவாக அவனை சிங்காசனத்தில் அங்கே சாமத்திலே கொண்டு வருகிறார்கள். ராஜா வந்து சிறு பிள்ளையாக இருக்கிறான். சாலமன் 15 ராஜாவானா, இவன் 12 ராஜாவா இருக்கான். 8 கூட ஒருத்தன் ராஜாவா இருக்கிறான். இவன் 12 ராஜா, ராஜா சிறு பிள்ளையா இருக்கிறார். அவன் தாத்தனார் மறித்த உடனே பின்பு அவன் வாலிப வயதை அடையும் பொழுது அவன்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. முதலாவது அவன் தாத்தனாருடைய பாதையில் தான் போகிறான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். தாத்தனார் எப்படி வாழ்ந்து காமித்தாரோ அதன்படிதான் போகிறான். இப்பொழுது அவன் பாய் கிங், அவன் வந்து ஒரு வாலிப பையனாக இருக்கிறான். அதனால அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வர்றாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எஸ்ஐகே ராஜாவுக்கு விரோதிகள். அவர்கள் வந்து தேவனுக்கு விரோதமாக ஜீவிக்கிறவர்கள், ஐடல் வர்ஷிப்பை ஆராதி அவங்க வந்து ஆதரிக்கிறவர்கள். எசைக்கிய ராஜா இருக்கும் பொழுது ஐடல் வர்ஷிப்பை கொண்டு வர முடியல. எல்லாமே ஒன் ட்ரூ காட் ஜெகோவாவை அவர்கள் ஆராதனை செய்தார்கள். இப்பொழுது எசைக்கிய ராஜா மறிச்சு போனான். இங்க வந்து அவனுடைய மகன் வந்து அவன் யங் மேனாக இருக்கிறான். அதனால இந்த விரோதிகள் வந்து அவனை ஈஸியாக வஞ்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். அங்க வஞ்சிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனை வந்து ஐடல் வர்ஷிப்பராக விக்கிரகாரணை செய்கிறவனாக மாற்றுகிறார்கள். பின்பு என்ன செய்தார் என்றால் எல்லா விதமான விக்கிரகத்தையும் கொண்டு அதிகமா அவனை ஐடல் வர்ஷிப் செய்யும்படியாக மாற்றிவிட்டார். அதை பாருங்க, அந்த பேட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்தாலே பையன் ஆவிக்கிறப்பறமா மாற மாட்டான். இந்த பேட் ஃப்ரெண்ட்ஸ விட மாட்டாங்க, எப்பவும் தொடுக்கல வச்சிருப்பான். அதனால இந்த பேட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன செய்வன் என்றால் அவனை கத்தரை விட்டு விலகும்படியாக செய்வது. அவனுடைய பங்கன் எல்லாமே பேட் ஃப்ரெண்ட்ஸ் பங்கன் எல்லாம் ஞாயிற்றுமை தான் இருக்கும். இதன் காலையில் சச்சி பெரிய ஈவினிங் எங்க கூட வந்துரு அப்படின்னு கத்தருக்கு தெரியுமில்லாத இடத்துக்கெல்லாம் கொண்டு சொல்லுவான். பேட் ஃப்ரெண்ட்ஸ் விடாத பட்சத்தில் ரசிக்கப்பட முடியாது. அந்த பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமையாது, அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருக்காது, வாழ்க்கையானது சீர்கட்டு போகும். அதனால வாலிபர் சகோதரர்கள் வந்து ரொம்ப யோசிக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நமக்கு எதுக்கு? நல்ல பையனா தான் இருந்தான், நல்ல மாதிரி தான் இருந்தான். இப்ப அவங்க எல்லாம் அவங்க அப்பாவுக்கு விரோதிகள், அந்த அப்பாவுக்கு விரோதிகள். இப்பொழுது அப்பா செத்து போறதுனால பையனை வந்து அவங்க டிசீவ் பண்றாங்க, வஞ்சித்து அவனை ஐடல் வர்ஷிப்பராக மாற்றுகிறார்கள். அவன் வந்து உச்ச கட்டத்துக்கு போயிட்டான், பாதியிலும் மகாபாதியாக மாறிவிட்டான். அதை நம்ம வந்து முதல் 9 வாசிக்கும் பொழுது அவன் வந்து எல்லா தெய்வங்களுக்கும், பெலிசருடைய தெய்வங்கள், அம்மோனியர் மோபியருடைய தெய்வங்கள், அசீரியருடைய தெய்வங்கள், அங்க சீதோனின் தெய்வங்கள் எல்லாத்துக்குமே பலிபீடத்தை கட்டினான். அவருடைய நாம வழங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானம் எருசலேமிலே, கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற இடத்திலே அவன் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் அவன் வந்து பலிபீடத்தை கட்டினான். அது மாத்திரமல்ல, தீமிதிக்கப்பன தன்னுடைய பிள்ளைகளை தீமிதிக்க பண்ணினான். அது மாத்திரமல்ல, குறி சொல்லுவது, நேரம் காலத்தை பார்த்தது எல்லாத்திலையுமே அவன் இறங்கிட்டான். சூனியங்கள், பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சலம் பார்க்கவர்களையும் குறி சொல்லுகளையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக 6 வாசிக்கலாம்.
அவன் இன்னும் குமாரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி,
தன் குமாரரை தீமிதிக்க பண்ணினான்.
நாளும் நிமித்தமும் பார்த்து
பாருங்க, நாலு நேரம் பார்க்கிறது. சிலர் வார்த்தையில வந்த பிறகு அதை பார்ப்பாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அது இது எந்த விதமான சடங்காச்சாரங்களையும் நம்ம பார்க்கக்கூடாது. அது கத்திரிக்க அருவறுப்பானது. நேரம் காலம் பார்க்கறது, சாங்கியங்களை பார்க்கறது, இதெல்லாம் சிலர் வந்து மெசேஜில் வந்தாலும் அதை கூட சேர்த்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. மனாசே அதெல்லாம் செய்து கத்திற்கு அது கோபம் முட்டினான். தொடர்ந்து வாசிக்கலாம்.
பில்லி சூன்யங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுவர்களையும் வைத்து
பில்லி சூன்யங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுவதை வைத்து
கோபம் உண்டாக
பார்வைக்கு கோபம் உண்டாக அவன் பார்வைக்கு பொல்லாப்பான
மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான்
மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். பாருங்க நேரம் பார்க்கறது காலம் பார்க்கறது சாங்கியங்களை பார்க்கறது. நீங்க இந்து மார்க்கத்திலிருந்து வந்திருக்கிறீங்க அதை அங்கேயே விட்டுறாண்டாமா ஞானஸ்தானம் எடுத்த உடனே அதை விட விட்டுறணும். நம்ம அது வந்து அதை அடக்கம் பண்ணியாச்சு. அந்த பழைய மனுஷன் அடக்கம் பண்ணியாச்சு. இங்க வார்த்தையில வந்தும் எவ்வளவு ஆண்டவரை விசுவாசித்தும் இவங்க சில காரியங்களை குறுக்க வந்து சில காரியங்களை சாங்கியங்களை சொல்லுவாங்க. இது எப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யணும் அந்த மாதிரி சொல்லு. இது வந்து என்னன்னா அது ஒரு பிசாசினுடைய கிரியைகள் உள்ளே இருக்குது. அந்த சுவாபங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்குது இன்னும் போகலன்னு அர்த்தம். நம்ம எதையுமே பார்க்கக்கூடாது. நம்ம ஜபத்தோடு செய்தா கத்தருக்கு பிரியமான ஜீவித்தா எல்லாமே நமக்கு நல்லபடியா நடக்குமே. நம்ம கத்தருக்கு பிரியம் இல்லாம ஜீவிச்சுட்டா யோசிக்கணும். நம்ம கத்தருக்கு பிரியமா ஜீவித்தா எதை பற்றியுமே சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமே எந்த காரியங்களும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தராது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இவன் அவிதமாக செய்து கர்த்தருடைய ஆலயத்திலேயும் வந்து விக்கிரங்களை கொண்டு வருகிறான். அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தருடைய ஆலயத்தின் ரெண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான்.
இவன் கர்த்தருடைய ஆலயத்திலேயும் அவன் வந்து அந்த விக்கிரங்களுக்கு வானத்தின் சேனைகள் என்று சொல்லும் பொழுது சூரிய சந்திர தேவதைகள் அந்த பாகால் சூரிய தேவதை அஸ்ரோத் வந்து சந்திர தேவதை. அதில் பாகால் சூரிய தேவனுக்கும் அஸ்ரோத்துக்கும் அவன் வந்து அவன் எல்லாத்தையும் செய்தான். நீ பைபிள வாசிக்கிறான் கர்த்தருடைய ஆலயத்திலே அப்படி செய்தான். இவன் வந்து கிரேட் சின்ன மிகப்பெரிய ஒரு பாவியாக இருந்தான். எருசலேமில் இருக்கதான எல்லாரும் பார்க்கல அதிக பொல்லாப்பா இருந்தான். இவன் அந்த பிரஜாதி மக்கள் செய்கிற விக்கிரகாரனை விட இவன் அதிகமாக செய்தான் என்று ஒன்பதாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வந்து இப்பொழுது கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசினாலும் அவன் கீழ்ப்படியல. பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள்.
கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனங்களோடு பேசினார். பேசினாலும் அவள் அதை கவனிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் வந்து என்னைக்குமே வார்னிங் அண்ட் தென் ஜட்ஜ்மெண்ட். முதல்ல வார்னிங் கொடுத்து பின்புதான் ஜட்ஜ்மெண்ட கொண்டு வருகிறார். அதனால எவ்வளவு கர்த்தர் பேசினாலும் எவ்வளவு மெசேஜ் அவனுக்கு சொன்னாலும் எவ்வளவு வசனங்களை சொன்னாலும் எவ்வளவு பிரசங்கத்தை பண்ணினாலும் அவனும் அவனுடைய ஜனங்களும் கீழ்த்தடையவே இல்லை என்றுதான் பைபிள்ல எழுதியிருக்கிறது. அதனால முதலாவது வார்னிங் கொடுக்கப்படுகிறது. அதன் பின்பு என்னன்னா ஜட்மெண்ட் வருகிறது. எப்படி ஒரு இஸ்ரவேல் நாட்டில் வந்து இஸ்ரவேலே கேள் உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படி வர்ஷிப்பிங் ஆஃப் யெகோவா யெகோவா தேவனை வழிபடல எப்படி இந்த விக்கிரகாரனை வந்தது. அதான் இஸ்ரவேல் தான் இஸ்ரவேல் நாட்டில் குழந்த இங்க யூதா வந்து தேவாலயம் இருக்கிற இடத்துல எப்படி அவங்க ஐடல் வர்ஷிப் பண்ணாங்கன்னு சொல்லி நமக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி தான் கிறிஸ்டியானிட்டி வந்து ஐடல் வர்ஷிப்பே கிடையாது. ஆனா இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கங்கள் வந்து விக்கிரகாரணை செய்கிறார்களே அவங்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். உலகத்திலே மெஜாரிட்டி பீப்புள் அங்க தான். எப்படி இந்த பைபிள்ல விக்கிரகமே வேண்டான்னு சொன்னா அவங்க வந்து விக்கிரகத்தை கும்பிடுறாங்க. மாதாவே வந்து தெய்வம் இல்லை பெண் தேவதையே கிடையாது. இவங்க ஒரு பெண்ண தேவதையாக வழிபடுகிறார்களே அது என்னன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பைபிள் தான் அவங்க சொல்றாங்க கிறிஸ்தவங்க சொல்றாங்க முதல் கர்த்தனையே விக்கிரகாரணை செய்யாதுன்னு சொல்லும் பொழுது அவங்க எத்தனை பேர் உலகம் எங்கிலே இருக்கிறாங்க 124 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்க. எப்படி இதான் அது அங்க இது எப்படி அதிசயமா அதுதான் அங்க அதிசயம். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகத்தையே வழிபடாதவங்க தேவன் ஆவியா இருக்கிறார் அவர் காணக்கூடாதவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற மக்கள் எப்படி அவங்க விக்கிரகாரணம் செய்தாங்க. அதே போல கிறிஸ்டியானிட்டியில எப்படி விக்கிரகாரணம் வந்தது அது எவ்வளவு பெருசா மாறி இருக்கு. அது மாத்திரமல்ல எத்தனை சாபனங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. அன்னைக்கு பல தெய்வங்களை வழிபட்டாங்க. இந்தியாவுக்கு வரும்பொழுது 16 மதத்தலைவர்கள் அவரை கூப்பிட்டு அவங்க கோயிலுக்கு கொண்டு போய் அவங்களுடைய கோயிலில் இருக்கிறதான விக்கிரகத்தை பற்றி பெருமையாக சொன்னார்கள். அவங்களுடைய தெய்வங்களை பற்றி பெருமையாக சொன்னார்கள். அப்பொழுது பிரதப்பா சொல்றாரு, இன்னைக்கு ஈவினிங் நீங்க எல்லாருமே என்னுடைய மீட்டிங்க்கு வாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே சேர் போட்டிருக்கிற, நீங்க மேடையில வந்து அமருங்க. அப்பொழுது என்னுடைய ஆண்டவரை நான் வந்து அற்புதத்தினாலே நிரூபிப்பேன் என்று சொன்னார். ஆமே. அந்த குருடன் சுகமாகும் பொழுது 16 மலத்தலைவர்கள் அவருடைய காலில் விழுந்தாங்க. 1954 வருஷம் அவங்க எல்லாம் 16 மலத்தலைவர்களும் பிரதப்பா காலில் விழுந்தாங்க. அவர் இயேசுவே தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். பின்பு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்க நாட்டில் வந்து பல கோயில் இருக்குது, பல விக்கிரகங்கள் இருக்கிறது, பல இந்து சமயத்தில் பல பிரிவுகள் பல தெய்வங்கள் இருக்குது, அதே மாதிரிதான் எங்க அமெரிக்காவில் வந்து பல ஸ்தாபனங்கள் இருக்குதுன்னு சொன்னார். பாருங்க, இந்த விக்கிரகங்களும் இந்த ஸ்தாபனத்தையும் இணைத்து சொல்லுகிறார். அவங்க பல பல தெய்வங்களை வழிபடுது போல இவங்க பல பல சாபனங்களை வைத்திருக்கிறாங்க. இசவேலே கேள், உன் தேவனாய கத்தர் ஒருவரே கத்தர் என்று சொல்லியிருக்கும் பொழுது, அந்த கத்தர் மாம்சத்தில் வரும் பொழுது இயேசுவே தேவனாய் இருக்கிறார் என்று நமக்கு வெளிப்பாட்டினால நம்ம அறியும் பொழுது, இவங்க திருத்துவ பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு பல சாபனங்களை வைத்திருக்கும் பொழுது, இந்த கிறிஸ்டியானிட்டியும் அந்த இந்து அந்த விக்கிரகாரனையும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற, உங்க நாட்டில் எப்படி பல தெய்வங்கள் இருக்கு அதை போல எங்க நாட்டில் பல சாதனங்கள் இருக்குது, ஒன்னும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறார். ஆனா நம்ம ஒன்று கூட நம்ம பிலீவ் பண்றோம். ஹல்லேலூயா. இந்த மனசே மிகப்பெரிய பாவியாக மாறிவிட்டான். பவுல் சொல்லுகிறார், பாவியிலும் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். ஆனா கர்த்தர் என்னிடத்துல இறக்கத்தை காண்பித்தார். எதற்காக என்றால், பிற்காலத்திலே வந்து என்ன போல பாவி யாரும் இருக்க முடியாது. கிறிஸ்தவர்களை நான் கொலை செய்தேன், ஆனாலும் மகா பிரதான பாவியாகி என்னிடத்தில் அவர் இரக்கத்தை காண்பித்தார். அது நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு திஷ்டாந்தமாக ஒரு உதாரணமாக செய்தார். என்னையே அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் உங்களை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? எப்பேற்பட்ட பாவியை இயேசு ரட்சிக்க முடியும் என்பதற்கு நான் ஒரு திஷ்டாந்தமாக இருக்கிறேன் என்று 1 தீமோத்தேயு 1:15 நம்ம வாசிக்கிறோம். அதனால இப்பொழுது நம்ம என்ன காண்கிறோம் என்றால், இந்த மனசே வந்து கிரேட் சின்னர், ஐடல் வர்ஷிப்பர், அவனுடைய பேட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவன் அங்க அப்பாவுக்கு விரோதமாக இருந்தவர்கள், அவனை வந்து இவ்விதமாக வஞ்சித்து அவனை ஐடல் வர்ஷிப்ல கொண்டு சென்று விட்டார்கள். நான் சொல்றேன், இந்த பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க ரசிக்கப்பட முடியாது, அவன் கத்தருக்கு தெரியாம ஜீவிக்க முடியாது. அதனால அவங்க வந்து எப்படினாலும் நம்மளை தேச திருப்புவாங்க. யரோபெயாம் ரெகோபெயாம் பைபிள்ல வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 12 சாலமன் மறித்து போனான், அவனுடைய மகன் ரெகோபெயாம் சிங்காசனத்துக்கு வரும்பொழுது அப்பொழுது வயசானவங்கெல்லாம் வந்து அவன்கிட்ட சொல்றாங்க, இவங்க அப்பா வந்து எங்களை வந்து ரொம்ப தண்டிச்சாரு, அதிக டாக்ஸ் போட்டாரு, ஆனா நீங்க வந்து என்ன செய்வதென்றால், கொஞ்சம் ஜனங்கள்கிட்ட பச்சமா இருந்தா, கொஞ்சம் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் தளர்த்துனா, எல்லாரும் உங்களுக்கு ஊழியக்காரங்க போல உமை நேசித்து உமை பின்பற்றுவார்கள் என்று சொல்றார்கள். 1 ராஜாக்கள் 12:10 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் முகத்தை பாரமாக்கினார், நீரதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உங்களிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாய் இருக்கும்.
வாசிக்கிறோம்,
அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உனக்கு ஊழியக்காரராக இருப்பார்கள் என்றார்.
நீர் வந்து இந்த ஜனங்களுக்கு இணங்கி அவங்களுடைய சொற்படி கேட்டு அவரோடு கூட பாசமா இருந்தா அவங்க என்னைக்குமே உங்களுக்கு பணிவிட செய்வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முதியோருடைய ஆலோசனை அவன் புறக்கணித்தான். அதே போல ஒரு பாசம் தான், ஒரு பாஸ்டர் நல்ல மாதிரி வந்து ஜனங்களோடு கூட பழகி நல்ல மாதிரி இருந்தார்னா ஜனங்கள் பணிவிட செய்வாங்க, எல்லா உதவியும் செய்வாங்க. அதே சமயத்தில் அந்த பாஸ்டர் ரொம்ப ரூடா இருந்து தன்னிச்சையா போவார் என்றால் ஜனங்கள் பிரிஞ்சு போவாங்க. இப்பொழுது அவன் வந்து அந்த முதியவர்களுடைய ஆலோசனையை புறக்கணித்து விட்டு வாலிபருடைய ஆலோசனை, தன்னோடு கூட அந்த வாலிபருடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது, நீங்க சொல்லணும் என்றால் என்னுடைய தாத்தனாருடைய இடுப்பை பார்க்கலாம், என் சுண்டுகள் கனமானது, அவர் சவுக்குனால உங்களை தண்டிச்சார், நான் தேழ்வினால உண்மை தண்டிப்பேன்னு சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, இவன் பாருங்க, அவனோடு வாழ்ந்த வாலிபர்கள் அவிசுவாசியான நண்பர்கள், கர்த்தருக்கு தெரியமில்லாத ஜீவிக்கிற அந்த நண்பர்களால இவனுக்கு எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? அதனால பத்து கோத்திரத்தார் எரோபியாமை தலைவனாக்கி பிரிந்து போனாங்க. இவனுக்கு ரெண்டு தான் கிடைச்சு, பத்து பனிரெண்டு பாகத்துல பத்து பாகத்தை இழந்து போயிட்டான். அதனால அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தாவீதின் குடும்பத்தோடு எங்களுக்கு ஐக்கியம் வேண்டாம், நாங்க தனியா போயிருந்தோம் சொல்லிட்டு பத்து பேர் வந்து எரோபியாமை ராஜாவாக மாற்றினாங்க. காரணம் என்ன, அதுக்கு ரூட் காஸ் என்ன, அந்த வாலிபர் அவனோடு கூட அந்த வாலிபருடைய ஆலோசனை அவன் கேட்டதுனால, அந்த பேட் ஃப்ரெண்ட்ஸினுடைய ஐக்கியம் தான் இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது. அதே போல பேட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வான், தாடி வைக்க சொல்லுவான், அவன் வந்து ஸ்மோக்கிங் பண்ண சொல்லுவான், அவன் குடிக்க சொல்லுவான், அவன் வந்து சர்ச்சுக்கு போகாதான்னு சொல்லுவான். அதனால கடைசியில் என்ன ஆகுது, மேரேஜ் நடக்காது, வாழ்க்கையில முன்னேற முடியாது. நல்ல பையனா இருந்தா தானே மேரேஜ் பண்ண முடியும், அல்லது எப்படி மேரேஜ் பண்ண முடியும், குடிக்கிறவனுக்கு எப்படி வந்து மேரேஜ் நடத்த முடியும், சபையில குடிக்கிறவனுக்கு மேரேஜ் நடத்த முடியுமா, அவங்க அப்பா அம்மா வந்து விசுவாசியா இருந்தாலும் நடத்த முடியுமா, நடத்த முடியாது. அதனால பேட் ஃப்ரெண்ட்ஸால அதிக இழப்பு. அதே போல சிம்சோன் வந்து அவன் மேரேஜ் ஆகி அந்த விருந்து வைக்கும் பொழுது அங்க 30 வாலிபர்கள் வந்துட்டாங்க. இந்த 30 வாலிபர்களுக்கும் அவன் ஒரு விடுகதை போடுகிறான். பச்சிக்கணத்திலிருந்து பச்சனமும் பலவானத்திலிருந்து மதுரமும் வந்ததுன்னு சொல்லும் பொழுது அந்த விடுகதையை விடுவிக்க முடியல. விடுகதையை விடுவித்தா இவன் 30 மாற்று வஸ்திரங்களை கொடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெஸ் கொடுத்தா 30 பேருக்கு 30 ட்ரெஸ், அல்லது விடுகதையை அவங்க வந்து விடுவிச்சா அப்படி செய்யணும், விடுவிக்கலன்னா அவங்க 30 மாற்று வஸ்திரங்களை கொண்டு வர வேண்டும். இதனால இவங்களால 30 மாற்று வஸ்திரங்களை கொண்டு வர முடியல. இதற்காக ஷேம் ஆச்சு, தோல்வி அடைந்தா ஷேம் வேற. இதனால அவனுடைய மனைவி சிம்சோன் மனைவியை தொல்லை கொடுத்து டார்ச்சர் கொடுத்து உன்னையும் குடும்பத்தையும் அழிச்சு போடுவோம் சொல்லி மிரட்டி அந்த அந்த விடுகதைக்கு அர்த்தத்தை வாங்கினால அவன் தன் மனைவி விட்டு பிரிந்து போனான், டைவர்ஸ் ஆனான். காரணம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான், இந்த வாலிபர்கள் தான், அந்த 30 வாலிபர்களால சேர்ந்த வினதான் அவனுக்கு டைவர்ஸ் ஆனது. அதே போல பேட் ஃப்ரெண்ட்ஸ் ஜீவிக்கிறத இது எல்லாமே அவனுக்கு நடக்கும், டைவர்ஸ் நடக்கும், எல்லாமே நடக்கும், எல்லா விதமான காரியங்களும் எதனால வருது, அந்த பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்களோடு இருந்த ஐக்கியத்தினால வந்த வினதான் இதே மாதிரி வந்துச்சே ஒழிய. இப்படி நமக்கு பைபிள்ல நிறைய உதாரணம் இருக்கு. அது மனாசையும் அது ஒரு உதாரணம். தன்னுடைய தாத்தனுக்கு விரோதியாயிருந்த அந்த சத்ருக்கள், இவன் இளைஞனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவனை வஞ்சித்து ஐடல் வர்ஷிப்பை கொண்டு வந்தாங்க. தாத்தனார் வைராக்கியமா இருக்கிறார், ஊழியத்தில் வைராக்கியமா இருக்கிறார், ரொம்ப சின்சியரா இருக்கிறார், பிசாசு வந்து கிரியை செய்ய முடியாது, பிசாசு கண்ட்ரோல்ல இருக்குது, ஆவிகள் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஆனா மகன் வந்து அப்படி இல்லை, இளைஞனா இருக்கிறார், அவன் பக்குவம் அடையவில்லை, மெச்சூரிட்டி அடையலன்னு சொன்னேன், இந்த ஆவிகள் வந்து அவனை வஞ்சித்து போடுது நம்ம பார்க்கும். அதனால அவனுக்கு எவ்வளவு வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டது என்றால், அசீரிய ராஜா இங்கே வருகிறான். அசீரிய ராஜா வந்து அவனுக்கு ரோகமாய் வந்து அவனை வந்து முட்செடியிலே அங்க பிடித்து அவனை விலங்கு போட்டு கொண்டு போனார்கள் என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். 33:16 வாசிக்கலாம்.
ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார், அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள்.
இதோ ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் அவன் மேல் அவர்கள் மேல் வரப்பண்ணினார், அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார். பாபிலோன் வந்து 500 miles அப்பால் இருக்கு. 500 miles அப்பால் இருந்து அந்த பாபிலோனிய ராஜாக்கள் அசீரிய ராஜாக்கள் அங்க வருகிறாங்க. அசீரிய ராஜா அசீரியாவும் பாபிலோனும் ஒன்னா இருந்துச்சு. அதனால அசீரிய ராஜாக்கள் பாபிலோனிய ராஜாக்கள் வந்து எஸ்லேமுக்கு விரோதமாய் வந்து அவன் ஒரு தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கலாம். அந்த தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அசீரியல் அங்க வந்த உடனே இவன் முட்செடிக்குள்ள போய் ஒழிகிறான். முட்செடிக்குள்ள ஒழுந்தா முட்செடி குத்தத்தான் செய்யும். அதனால அங்க போய் சிக்கிக் கொண்டான், அங்கிங்க ஓடாதபடி சிக்கிக் கொண்டான். அவனை பிடித்து 2 வெண்கல சங்கிலியில போட்டு பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். இது வரைக்கும் ஆண்டவர் கிருபையாயிருந்தார், பெருமையாயிருந்தார், மாட்டுக்கு நீளமா கயிறு கொடுன்ன மாதிரி நீளமா கயிறு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அவன் முட்சடியிலே சிக்கிக் கொண்டான். அவனை ரெண்டு வெண்கல சங்கிலியை போட்டு அவனை பாபிலோனுக்கு சிறை கைதியாக கொண்டு போனார்கள். தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பனிமூட்டுகள் எல்லாத்தையுமே கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தள்ளான பொன் வெள்ளி கந்த வர்க்கங்களை எல்லாம் சேர்த்து வைத்தான். அவனுக்கு பெரிய ட்ரெஷர் ஹவுஸ் இருந்தது, பொக்கீச சாலை இருந்தது. அந்த பொக்கீச சாலையில எல்லாத்தையுமே அங்க வச்சிருந்தான். அவன் ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கூட கிடைக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லா பிளஸ்ஸிங்கும் நமக்கு அங்க கிடைக்குது. அதனால இவன் எசேக்கியா ராஜா தகப்பனார் கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கும் பொழுது அவனுக்கு அதிக ஆசீர்வாதங்கள் வந்தது. அதனால அவன் எல்லாத்தையும் பொக்கிசில சேர்த்து வச்சான். பணம் வந்து மீதி பணம் வருது, சேவிங் பண்ணும்படியாக வருது. கரெக்டா செலவுக்கு சரியா இல்லாம அதை போய் மிஞ்சி நமக்கு சேவிங் வருகிறது. அதனால நிறைய சேர்த்து வச்சிருந்தான். இப்பொழுது எசேக்கியா ராஜா சுகவீனமா இருந்து பிழைச்சி விட்டான். அதை விசாரிக்கிறதுக்காக பாபிலோன் ராஜா வரும் பொழுது ஆட்களை சாணாதிபதிகளை அனுப்பும் பொழுது இவன் கொஞ்சம் பெருமைப்பட்டு எல்லாத்தையுமே காமிச்சிட்டான். யார் யார்கிட்ட எதாவது காமிக்கணும்னு தெரியணும். விரோதிகள் போய் இன்னைக்கு நண்பர்களா வந்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் காமிச்சிட்டான். பொக்கிச சாலையை காமிக்கலாமா? பொக்கிச சாலையை காமிச்சு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கலாம் காமிச்சிட்டான். உடனே என்ன ஜெனரல் ஏசாயத்திக்கு திசைங்க வருகிறார். இவங்கள்ட்ட வந்தது யாரு? ரெண்டு பேர் வந்தாங்க. எங்க இருந்து வந்தாங்க? பாபிலோன் இருந்து வந்தாங்க. நீ என்ன செய்த? நான் எல்லாத்தையும் காமிச்சேன். அவன் காமிக்காத பொருள் எதுவுமே கிடையாது. என்கிட்ட எவ்வளவு கோல்டு இருக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டான். ஒரு உனக்கு வந்து ஞானம் இல்லை, விரோதிகிட்ட வந்து உன் உள்ளத்தெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது. இவன் விரோதி, அவிசுவாசி. இவன் வந்து நல்ல சுவாபம் இல்லாதவன். அவங்ககிட்ட போயிட்டு உங்க லைஃப்ல இருக்க சீக்கிரட் எல்லாம் ஏன் சொல்றீங்க? கொஞ்சம் நல்ல பாசமா பேசின உடனே, நம்ம மேல விசாரிச்சு வந்த உடனே உள்ளத்துல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடலாமா? சொல்லக்கூடாது. என்னைக்குனால அவன் அவிசுவாசி தான். அவனுடைய நேச்சர் மாறல. விசுவாசியா இருந்தாலும் நேச்சர் மாறல. அவங்கவுங்க நேச்சரை அறிஞ்சுதான் பழகணும். அவங்களுடைய சுவாபம் அறிஞ்சுதான் பழகணும். விசுவாசியா இருந்தாலும் அவங்களுடைய சுவாபத்தை அறிஞ்சுதான் பழகணும். அதனால பாருங்க, அங்க கேரக்டருங்கிறது வேற. இவன் வந்து என்ன என்றால், நீ எல்லாத்தையும் காமிச்சிட்டா, அவன் உள்ளத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டியா, உனக்கு இருந்த எல்லாத்தையும் காமிச்சிட்டா. ஒரு நாள் வரும், அப்பொழுது உனக்கிட்ட இருக்கிறது எல்லாமே அங்க போயிரும், பாபிலோனுக்கு போயிரும். அதே போல மகன் காலத்துல அங்க தீர்க்க தரிசனமா சொன்னபடி எல்லாத்தையுமே எசேக்கியா ராஜா சேர்த்து வச்ச எல்லாமே போய் சேர்ந்துட்டு இவனையும் சிறை கைதியாக கொண்டு போய்விட்டார்கள். அதனால சத்ருவுக்கு நல்லா தெரியும், நிச்சயமா சத்ருவுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். நீங்க ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிச்சா உங்களை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க கத்தரை விட்டு தின் வாங்கி போனீங்கன்னா உங்களை ஈஸியா ஜெயிக்க முடியும்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் வார்த்தையில இருக்கிற, நம்ம சபை வார்த்தையில இருக்குது, காம்ப்ரமைசிங் ஆகாம நம்ம உறுதியா இருக்கிறோம்னா யாரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எத்தனை விசுவாசியும் நம்ம மேற்கொள்ள முடியாது, நம்முடைய ஊழியத்தை மேற்கொள்ள முடியாது. நம்ம கொஞ்சம் உலகத்தோடு காம்ப்ரமைசிங் பழகி நம்ம கொஞ்சம் பின்வாங்கி போனா கரெக்டா சத்ரு வந்து அவனுக்கு தெரியும், நம்மளை வந்து மேற்கொள்ள முடியும். இயேசு நம்ம கூட இருந்தா நம்மளை யாரும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இயேசு இல்லாத நேரத்தில் அவர் மலையில ஜெபமணி கொண்டு இருக்கும் பொழுது சீசர்கள் தனியா கடல்ல இருக்கிறாங்க. உடனே அவன் பெயல் காற்றை கொண்டு வருகிறான், எதிர்காற்றை கொண்டு வருகிறான். ஆனா இயேசு அவளோடு கூட இருக்கும் பொழுது ஒன்னும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இயேசு வந்து பெத்தானியா கிராமத்தை விட்டு தூரத்தில் இருக்கும் பொழுது சாத்தான் அங்க லாசருக்கு மரணத்தை கொண்டுதான். அதனால தான் அவங்க சொல்றாங்க, நீர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். அதனால பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார் என்றால், நம் மத்தியிலே இருப்பார் என்றால், நாம் ஒளியில் இருக்குது, நாம் அவர் ஒளியில் இருக்கக்கூடிய ஒளியில நடந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் பிசாசுக்கு தெரியும், நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். இப்ப அப்பா எசேக்கியா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். அங்க சனகரிப்பு வந்து அங்க ஜெயிக்க முடியல. அந்த பாபிலோனிய ராஜாக்கள், அந்த அசீரிய ராஜாக்கள் வந்து மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவன் கர்த்தரோடு கூட இருக்கிறான். கர்த்தர் தான் நமக்கு ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. எங்களுக்கு நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, நிறைய பேர் தெரியும், ஊர்ல இருக்க எல்லாருமே தெரியும், அரசியல்வாதி எல்லாம் தெரியும். உங்களை நாங்க ஜெயிச்சிருவோம், உங்களை நாங்க துரத்திடுவோம். எங்களுக்கு அதை விட பெரியவர் ஒருத்தர் இருக்க, உலகத்துல இருக்கிற காட்டில எங்களுக்கு இருக்கிற பெரியவர். ஹல்லேலூயா. எங்களை மேற்கொள்ள முடியாது. அவர் எங்க கூட இருக்கும் வரைக்கும் எங்களை மேற்கொள்ள முடியாது. இவன் பாருங்க, எசேக்கியா ராஜா மரிச்சு போன உடனே இவன் வந்து எங்க மேனா இருக்கிறான். முதலாவது அங்க உள்ள இருக்கிறவங்க அவனுக்கு ஐடியல் வர்ஷிப் கொண்டு வராங்க, அவனை வந்து வஞ்சிக்கிறாங்க, அவன் வந்து இருதயமானது வஞ்சிக்கப்படுது. ரெண்டாவது வெளியே இருக்கிற பிசாசு. இந்த அசீரிய ராஜாக்கள் என்ன செய்யறதால் இந்த தேர்ல் ஹார்ட்ஸ் நமக்கு விரோதமாக வருகிறது. அது பொலிட்டிக்கல் பவர், அது ரிலிஜியஸ் பவர், டெமனிக் பவரோடு கூட நமக்கு வரும்பொழுது நமக்கு அனாய்டிங் இல்லைன்னா, ஈகிள் அனாய்டிங் இல்லைன்னா அதை காம்பாக்ட் பண்ண முடியாது, எதிர்கொள்ள முடியாது. இவனுக்கு பாருங்க, இவங்களுக்கு வந்து ஐடல் ஒர்ஷிப்பா இருப்பதனால பின்வாங்கி போன அப்படின்னாலே இவன் வந்து அந்த அசீரிய ராஜாவை மேற்கொள்ள முடியல. அங்க அப்பா மேற்கொண்டார், அங்க அப்பா ஜபத்துல மேற்கொண்டார், இவனால மேற்கொள்ள முடியல. எவ்வளவு தாப்பனார் தாயார் என்ன ஃபெய்த்ல இருக்காங்களோ அதை விட உங்களுக்கு ஜாஸ்தி ஃபெய்த் வேணும், பிள்ளைகளுக்கு ஜாஸ்தி ஃபெய்த் வேணும். இந்த சத்தியத்தில் பிறந்து வளர்ந்த இந்த சபையில பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஜாஸ்தி ஃபெய்த் வேணும். அவங்கள விட நம்ம குறைவா இருக்கக்கூடாது. எசேக்கிய ராஜா விட அவங்க தாயார் எப்சிபா, என் பிரியம் அவள் மேல் இருக்கிறது, மை டிலைட் இஸ் இன் ஹேர் என்று அப்படி அந்த ஒரு தாயும் தகப்பனும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஃபெய்த் இந்த மனாசேக்கு இல்லை. அங்க தகப்பனாருக்கு இந்த ஃபெய்த் இருந்துச்சுன்னா அவன் வந்து அந்த அசீரிய ராஜாவை ஜெயிச்சிருப்பான். இவன் ஏற்கனவே பேக்ஸைடிங் ஆகிவிட்டான், ஆனால இப்பொழுது அதை எதிர்கொள்ள முடியல. சத்ரு வெள்ள போல் வரும் பொழுது இதை கத்தருடைய ஆவியானவர் அங்குரமாய் கொடியேற்றுவார். இந்த கத்தருடைய ஆவி இல்லாதனால ஜெயம் கிடைக்கல, முள் செடியில பிடிச்சு கொண்டு போனார்கள், எல்லா பொக்கிஷங்களையும் இழந்து போனார். தகப்பனார் சேர்த்து வச்ச எல்லாத்தையுமே இழந்து போய் கடைசியிலே வந்து விலங்கிடப்பட்டு அவன் வந்து ஒரு பாதாள அறையில அடைத்து வைக்கப்பட்டான். அவனுக்கு ரெண்டு வெண்கல சங்கிலி போட்டு பாதாள அறையில வைக்கப்பட்டான். அதே போலதான் சாம்சன் கத்தரை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது அந்த மாம்சத்தின் இச்சையில அவன் விழுந்து போன பொழுது இத பெலிஸ்தர்கள் வந்து அவனை வந்து பிடித்து அவனை சங்கிலி போட்டு பாதாள அறையில வைத்து மாவரைக்கும்படியாக செய்தார். மாவாட்டும்படியாக அவனை அவிதமாக அவனை வந்து சிறுமைப்படுத்தினார்கள். ஆனா கத்துடைய ஆவி அவன் மேல் இருக்கும் பொழுது கழுதை தாடு எலும்பினாலே 1000 பேரை கொண்டு போட்டான். ஹல்லேலூயா. பலிசர்கள் ஒன்னும் ஜெயிக்கவே முடியல. அதே போலதான் நமக்கு ஸ்ட்ரென்த் என்னது? கத்த நம்ம கூட இருக்கும்.
ஆமென்.
அதான் என் பலனாகிய கத்தாவே என்று தாவீது சொல்கிறான். அதாவது நமக்கு ஸ்ட்ரென்த் வந்து காட் தான். நீங்க யாரா இருந்தாலும், எவ்வளவு சாக இன்சிக்னிஃபிகன்ட் பீப்புளா இருந்தா, முக்கியத்துவம் இல்லைன்னு நினைச்சாலும் உங்க கூட கத்தர் இருந்தா யூ ஆர் அ சிக்னிஃபைன்ட் பீப்புள். ஹல்லேலூயா. நீங்க முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள், ஏன்னா உங்க கூட கத்தர் இருக்கிறார். இந்த சபையில கத்தர் இருப்பார் என்றால் இவன் நம்ம பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதனால இப்பொழுது இவன் வந்து இவனை வந்து மேற்கொண்டு விட்டா, அசீரிய ராஜா மேற்கொண்டு விட்டா. இங்க பாதாள அறையில இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் சில வருஷங்களை ஒருவேளை அவன் இருந்திருக்கலாம். அப்பொழுது கத்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். கத்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணும் பொழுது கத்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். 12வது வசனம் வாசிக்கலாம்.
இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான்.
இவன் கத்தரை நோக்கி அவன் கெஞ்சினான். He was for mercy. இரக்கத்துக்காக கெஞ்சினான். He humbled himself. அவன் தன்னை தாழ்த்தினான். He turned his heart towards his fathers. தன்னுடைய பிதாக்களுடைய இதயத்துக்கு தன்னை திருப்பினான். தன் பிதாக்களின் தேவனை நோக்கி அவன் கெஞ்சினான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். மிகவும் தன்னை தாழ்த்தினான் என்று சொன்னான். அல்லாஹ் தாழ்த்துவது, தாழ்த்துவதுன்னா நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வது. ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஆயக்காரன் சொல்லுகிறான். பரிசேயன் நான் வந்து பெரிய பக்தி, நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், உபாசம் செபம் செய்கிறேன், நான் எல்லாத்திலையுமே நான் வந்து கரெக்டா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது வந்த மாதிரி தான் போறான். இவன் தேவாலயத்துக்கு வெளியே நின்று ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபை, லார்ட் ஹேவ் மெர்சி அப்பான் மீ எ சின்னர். லூக்கா 18:14.
ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களில் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும்,
தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறான். இதுதான் ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமான ஜெபம். ஆண்டவரே என்மேல் இரக்கத்துக்காக அவன் கெஞ்சுகிறான், லார்ட் ஹேவ் மெர்சி அப்பான் மீ என்று சொல்லும் பொழுது அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவை.
ஆமென். ஆமென்.
அது மாத்திரமல்ல பைபிள் என்ன நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆனா வந்து நெருக்கப்படுகையில் அவளுடைய சக்கரத்தி பெனினால் வந்து அனிதினமும் அவளை அலட்சியமாக பேசுகிறாள். ஏனென்றால் அவளுக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை. அதனால ஒவ்வொரு முறை பண்டிகை பஸ்கா அந்த பண்டிகைக்கு போகும்பொழுதெல்லாம் அவள் துக்கத்தோடு சாப்பிடாமல் இருக்கிறாள். ஏனென்றால் அவளுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவளுக்கு குழந்தை இல்லாதனால இவளை அற்பமாக நினைக்கிறாள். இதனால அவள் மனம் கசந்து தேவனுடைய ஆலயத்திலே போய் ஜெபிக்கிறாள். நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள். ஹமே
ஆமே.
கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவளுக்கு இறங்கி அருமையான மகன் சாமுவேலை கொடுத்தார். கிரேட் ப்ராஃபிட். ஹல்லேலூயா. சாமுவேல் ஒரு ஆசாரியன், சாமுவேல் ஒரு நியாயாதிபதி, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. த்ரீ சாணத்தை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் அவிதமான ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். ஆனால் அவன் நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். யாரும் அங்க உதவி செய்ய முடியாது. கணவன் நேசிக்கிறான், ஆனாலும் உதவி செய்ய முடியாது. அவன் கர்ப்பத்தின் கனியை கொண்டு வர முடியாது. ஆண்டவர் கிராண்ட் பண்ணாத பட்சத்தில் அது கிடைக்காது. இதனால அவள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவளுக்கு ஆண்டவர் நல்ல குமாரனை கொடுத்தார். அவள் தனினால் எத்தனை பிள்ளைகளை பற்றி என்ன பிரயோஜனம்? பைபிள் அவள் பெயர் வரலையே, அந்த பிள்ளைகள் பெயர் வரலையே. அன்னால் பெற்ற குமாரன் பைபிள் அங்கு வருகிறது. சாமுவேலை கர்த்தருக்கு அங்கு கொடுத்த பொழுது மீண்டும் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது எவ்வளவு நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அன்னாளுக்கு இறங்கினார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது இரண்டாம் யாத்திராம இரண்டாவது கடைசி ரெண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது 400 வருஷமாக நெருக்கப்பட்டார்கள், ஆலோட்டிகளாலே அவர்கள் துன்பப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
ஹல்லேலூயா.
அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் இறங்கி வந்து மோசேக்கு தரிசனமானார். என் ஜனங்களை நீ அதிலிருந்து வெளியே கொண்டு வா. ஹல்லேலூயா. பாலும் தேன் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக நான் இறங்கி வந்தேன், உன்னை அனுப்பினேன். பாருங்க, ஆண்டவர் அந்த நெருக்கப்படுகையில் அங்கே கூப்பிடுற சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார். ஆமே
ஆமே.
யானா மீன் வயிற்றுல போய் மாட்டிக்கிட்டான், கர்த்தருக்கு கீழ்படியாம போய் அவன் வந்து மீன் வயிற்றுல கிடந்து திணறிக் கொண்டிருக்கிறான். 3 நாட்கள் மீன் வயிற்றுல இருக்கிறான். அந்த மீன் வயிற்றுல எவ்வளவு ஆசிட் எல்லாம் வரும். அந்த ஆசிட் எல்லாம் அவனுக்கு தோலையே பிளீச் பண்ணிச்சு. அவிதமான ஒரு இதில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அவன் கர்த்தரை நோக்கி அங்க மலங்கால் பண்ணிட்டு மீன் வயிற்றுல அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது அவிதமான ஒரு நெருக்கத்தில் இருந்த அந்த யோனாவை மீன் வந்து கக்கிட்டு ஹல்லேலூயா கரையில கொண்டு கக்கி விட்டது. அவனுடைய பிரசங்கத்தினால நினிவே பட்டணத்தார் எல்லாருமே மனம் திரும்பினாங்க. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் பிரீச்சராக மாறினான். ஹல்லேலூயா. அதனால இவங்கெல்லாம் நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அதே போல நம்ம நெருக்கப்படுகையில் எனக்கு ஜெபம்ண்ண ஓடலன்னு சொல்லக்கூடாது, புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. நம்ம எல்லாத்தையுமே கர்த்தர்ட்ட போய் சொல்லணும். ஹல்லேலூயா. தனி ஜெபத்துல கர்த்தரை நோக்கி சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கிறார், விசாலத்திலே கொண்டு வருகிறார், நமக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கிறார். ஆமே
ஆமே.
பவுலும் சீலாவும் இதை நடுராத்திரியிலே அவர்கள் வந்து உபத்திரப்படுகிறார்கள், அவரை அடித்து காயப்படுத்தி இருக்கிறார்கள், உட்காவலரிலே இருக்கிறார்கள். அபிதமான ஒரு நேரத்திலையும் அவர்கள் பாடி தேவனை துதித்து ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து விட்டது. பூமி அதிர்ச்சி வந்து எல்லா கதவுகளும் திறந்து விட்டது. ஆமே
ஆமே.
கிரேட் டெலிவரன்ஸ் வந்தது. ஹல்லேலூயா. அதே தேவனை தான் நாம் ஆராதிக்கும். வேற ஒரு கடவுளை கும்பிடல. அந்த பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து. அதனால அதே கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் பொழுது அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுடைய டைம் முடிஞ்சு போயிட்டு, அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்ம டைம் இப்பொழுது உலகத்தில் வந்திருக்கு. அதே கர்த்தர் அதே அற்புதத்தை செய்வார். உங்க வாழ்க்கையில் என்ன நெருக்கங்கள் இருந்தாலும், என்ன விதமான பிரஷர் இருந்தாலும், என்ன டார்ச்சர் இருந்தாலும், என்ன தொல்லைகள் இருந்தாலும், அது மத்தியிலே நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது மனாசே ஜெபத்துக்கான செவி கொடுத்தவர். இன்றைக்கு மனாசேயின் கர்த்தரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவன் யாரை நோக்கி ஜெபம் பண்ணானோ அதே கர்த்தரை நோக்கி தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அவர் மாறாதவர், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், அவர் நமக்கு விடுதலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்?
ஆமீன்.
அதனால நம்ம நெருக்கங்கள் வரும் பொழுது அதுவும் நன்மைக்கு ஏதுவாக மாறு. எல்லாமே அந்த நன்மைக்கு ஏதுவாக மாற பண்ணுகிறார். அது இவனுடைய மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக மாறு. இவனுக்கு சால்வேஷன் கிடைக்கிறது. சால்வேஷன் இஸ் அ கிரேட் கிஃப்ட். எத்தனை ரிசோர்ஸ்.
ஆமென்.
அதை நான் பெறாம இருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை பெறாம இருக்கிறேன்னு சொல்லி ரச்சிக்கப்படாதவங்க அல்லது ஞானஸ்தானம் எடுத்து தின் வாங்கி போய் ராபோயின் எடுப்பதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிறவங்க அதை ரியலைஸ் பண்ண வேண்டும். அல்லது ஞானஸ்தானம் எடுக்காம எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும் மனம் திரும்பாம இருக்கிறவங்க, சால்வேஷனை பெறாதவங்க, ஆண்டவரே அந்த பிளஸ்ஸிங் எனக்கு தாரும். ஆமே, இப்பொழுது மனசுக்கு அந்த பிளஸ்ஸிங் கொடுக்கப்படுது. அவனுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆமே, அவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். மிகவும் தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாழ்மையில ஆண்டவரே தீரார், பெருமையில இருக்காண்டு அங்கே பெருமைகளுக்கு எழுத்து நிற்கிறான்னு பார்க்கிறோம். பெருமை நமக்கு வரக்கூடாது, எல்லாம் மாயேதான். எல்லா உலக பிரமண ஆசீர்வாதங்கள் எல்லாம் மாயேதான். அதாண்டு நம்ம அனுமதிக்க தருகிறார், நமக்கு அவசியம். ஆனா அதை குறிச்சு நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. கர்த்தர் நம்ம அழைச்சதை குறிச்சு தான் நம்ம சந்தோஷப்படணும், நம்ம பெருமை பாராட்டணுமே ஒழிய இந்த உலக பிரமண ஆசீர்வாதங்களுக்காக அது நமக்கு கிடைச்சிட்டு ரைட்டர் நமக்கு தேவை, கர்த்தர் தந்திருக்கிறார், அதுக்காக சோத்திரம் செலுத்தணுமே ஒழிய பெருமைப்படக்கூடாது. நம்ம தாழ்த்த வேண்டும். இவன் தன்னை தாழ்த்தும் பொழுது 13 வாசிக்கலாம்.
அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார்.
திரும்ப எருசலேமில் உள்ள தன் ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார் என்று சொல்லப்படும். எப்படி அவனுக்கு விடுதலை கிடைச்சினே தெரியல. நம்ம பைபிள் என்ன பார்க்கிறோம் என்றால் பிதாக்களின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான், அவன் மிகவும் தன்னை தாழ்த்தினான். அப்படிதான் போட்டிருக்கு. அப்படி மிகவும் தன்னை தாழ்த்தி அவன் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது எப்படி அவனுக்கு விடுதலை கிடைச்சின்னு அங்க எழுதல. அவன் நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கெஞ்சினான், தாழ்த்தினான். இதோ அவனுக்கு விடுதலை கிடைக்கும் வரைக்கும், ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் சோர்ந்து போகாமல் அவன் ஜெபமணினான். கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா எப்படி விடுதலை கிடைச்சின்னு தெரியல, ஆனா விடுதலை கிடைச்சி. அல்லேலூயா. எனக்கு வந்து ரொம்ப சகதீனமா இருந்துச்சு, எப்படி அது சுகமாச்சின்னு தெரியல, ஆனா எனக்கு சுகம் கிடைச்சிட்டு. அது எப்படி கிடைச்சின்னு தெரியல, திடீர்னு அது கிடைச்சிட்டு. அதே போல இந்த காரியத்துக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே வந்தேன், இது அது திடீர்னு அது காட்சியில வந்துட்டு, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. இதற்காக நான் ஜெபிச்சேன், ஆனா எப்படி வந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு அது காட்சியில வந்துட்டு. இதுதான் கர்த்தர் செய்தார். இவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஜெபம் வீணாக போகல. ஹல்லேலூயா. ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சி. எப்படி பாபிலோன் ராஜா கையிலிருந்து வர முடியும், அந்த பாதாள அறையிலிருந்து எப்படி வெளியே வர முடியும்? கர்த்தர் அவனை எருசலேமுக்கு கொண்டார், அவனை சிங்காசனத்துக்கு கொண்டார்னு பைபிள்ல இருக்கு. இதுதான் அதிசயம், இதான் பாரடாக்ஸ் என்று சொல்லியிருக்க. நம்ப முடியாது, ஆனா உண்மை. அவர் செய்யற காரியங்கள்லாம் நம்ப முடியாது, மனுஷனால நம்ப முடியாது, ஆனா அது நடக்குது. இதுதான் அற்புதம், பாரடாக்ஸ், மிராக்கிள். அதே போல இவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தால் எப்படி வந்தான் தெரியல, எருசலேமுக்கு வந்தான், இத சிங்காசனத்துக்கு வந்தான். ஆமென். பிசாசு அவனை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தான். ஒருவேளை 2-3 வருஷம் அவனை சிறைச்சாலையில வைத்திருக்கலாம், பாதாள அறையில வச்சிருக்கலாம், விலங்கு போட்டுக்கலாம். பிசாசு அவனை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தான். இப்பொழுது ஆண்டவர் திடீர்னு பிசாசு கப்பிடிய தளர வச்ச. பிசாசு நம்மளை பல காரியங்கள்ல நம்மளை வந்து அவன் ஹோல்டு பண்ணிருக்கலாம். சிலருக்கு இன்சானிட்டியை கொண்டு வரான், மனநிலைமை பாதிப்பு, அவங்க மைண்ட போய் கெடுத்து போடுறான், மென்டல் டிசீஸ். இப்பொழுது அதிகமா வர டிசீஸ் வந்து மென்டல் டிசீஸ், மனநிலை பாதிக்கப்படுது. மென்டல் மைண்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறான். இதோ பல வியாதிகளை கொண்டு நம்மளை வந்து பயப்படுத்துகிறான். பல போராட்டங்கள், ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருகிறது, பைனான்சியல் ப்ராப்ளம் வரலாம். இன்னும் பல காரியங்களில் பிசாசு நம்மளை ஹோல்டு பண்ணலாம். நம்மளை ஹோல்டு பண்ணும் பொழுது, நம்ம அந்த இக்கட்டு நேரத்தில் நம்ம கூப்பிடும் பொழுது பிசாசு பிடி தளர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளும் அறிந்தது அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அங்க பவுலும் சீலாவும் ஜெபிக்கும் பொழுது எல்லாருடைய கட்டுகளும் அறிந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. சபையார் பேருக்காக ஜெபிக்கும் பொழுது இதை எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, அங்க போச்சவர்கள் அங்க முடிச்சுதான் இருக்கிறாங்க, லாக்கு எல்லாம் தொங்கிட்டு தான் இருக்குது, கேட் எல்லாமே அடைச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனா ஆளை காணல. எங்க இருக்கிறார்? தேவாலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ராத்திரியில் அந்த வீட்டை வந்து கதவை தட்டுறாரு. எப்படி அது? அது அங்க ஜபத்துக்கு எப்படி பதில் கிடைச்சு, எல்லாமே கரெக்டா தான் இருக்குது, ஆனா ஆளை மட்டும் காணல. இதுதான் வந்து மிரக்கல்ங்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனான அவர் இறங்கி வருகிறார், பிசாசை கடிந்து கொள்கிறார். என்னுடைய மகன் மனாசே மனம் திரும்பி விட்டான், தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டான், இறக்கத்துக்காக அவன் கெஞ்சுகிறான், அவன் மிகவும் தன்னை தாழ்த்தி விட்டான். பிசாசை இனிமேல் உங்களுக்கு ஹோல்டு பண்ண முடியாது, நான் இப்ப அவனை ஆதரிக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் என்னுடைய பிள்ளையா மாறிட்டான், உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இதுவரைக்கும் அவன் பின்வாங்கி போனா அவன் மேல நீ ஹோல்டு வச்சிருந்தா, இப்போ அவன் மேல ஹோல்டு வைக்கப்ப நீ கைப்பிடிய வைக்க முடியாது, தளர விடு. இதை கத்தாங்க விடுதலாக்கி கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனான விடுதலாக்கி கொண்டிருந்தார். அவனுக்கு வெளிச்சம் பிரகாசித்திருக்கலாம், அவன் சங்கிரிகள் கீழே விழுந்திருக்கலாம், கதவு திறந்திருக்கலாம். அசிய ராஜாக்கள் எங்கே பாக்குறாங்க, எங்க இருக்கிறான், காணல. அது எனக்கு எப்படி எல்லாமே ரைட்டா இருக்குது, காணலையே. கர்த்தருடைய தூதனானவர் வந்தார், விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. கோயில ஜோமணி கொண்டிருக்க என் வாழ்க்கையை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே? தரிசனங்கள் வருகிறது, ஜனங்கள் அதை நம்ப மாட்டேங்க. என் வாழ்க்கையில தரிசனங்கள் வருகிறது. என் லைஃப் நான் வந்து என்ன செய்யணும், நான் வேலை பார்க்கணுமா, ஊழியம் செய்யணுமா, என் வாழ்க்கையை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன என்று அவர் கொகையிலே அவர் என்ன சென்றால் உபாசித்து ஜெபிக்கும் பொழுது காலையில 3 மணிக்கு கர்த்தருடைய தூதனான அவர் வந்தார், வெளிச்சம் வந்தது. இது அவருக்கு அந்த ஊழியத்தை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிவிக்கப்பட்ட பொழுது அதிலிருந்து அவருக்கு அந்த கவலெல்லாம் போச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனான வந்து ஹீலிங் கிட்ட கொடுக்கிறார். இது அவருடைய கவனுக்கு கமி, அவருக்கு கமிஷன் கொடுக்கப்பட்டது, அதிலிருந்து விடுதலை ஆனார். ஹல்லேலூயா. அதனால அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தருடைய தூதனானவர் வந்தார், பேதுருவை தட்டி எழுப்பினார், எழும்பு எழும்பு, இதை ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்க, பாதரட்சிய மாட்டிக்க, என் பின்னால வா. பின்னால போயிட்டு இருக்கிறான், கடவுள்லாம் தானா திறக்குது. ஆனா என்ன சென்றால் பேதுருவு அங்க இல்ல, விடுதலை ஆக்கி விட்டார். ஹல்லேலூயா. அடுத்த நாள் காலையில பார்த்தா எல்லாமே எல்லாம் பூட்டப்பட்டுதான் இருக்கு, பேதுருவு மட்டுங்க. மிரக்கல் வந்து வருகிறது. ஒரு பிடி மாவு தான் இருந்தது, அந்த லாஸ் பாயிண்ட் வரைக்கும் அந்த சாரி பார்த்து ஊறுவதை சோதிக்கப்பட்டால் அப்பொழுது அங்க மிரக்கல் வந்தது. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நீங்க பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீங்க, கடந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு அந்த பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. லாஸ் பாயிண்ட் வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கிறார். அப்பொழுது அந்த லாஸ் பாயிண்ட் வந்த உடனே எலஜா நீ போ அப்படிங்கிறார். அங்க மிரக்கல் வில் ஹேப்பன். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் இவனுக்கு நடந்திருக்கலாம். அவனுக்கு அத்தோடைய தூதனானவர் வந்து அவனை விடுவித்திருக்கலாம். இது அவன் எருசலேமுக்கு திரும்பி வந்தான், அவன் சிங்காசனத்திலே அவன் வந்து உட்கார்ந்தான் என்று பார்க்க. நீங்க என்ன போட்டிருக்கு, 12 மறுபடியும் வாசிக்கலாம்.
அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிக்
கொண்டிருக்கிறான்.
இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாக கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தி,
பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பிதாக்களின் தேவன் இப்பொழுது தன்னுடைய பேட் தன்னுடைய பேட் ஃப்ரெண்ட்ஸ் எசேக்கியா ராஜாவுடைய விரோதிகள் அவனுடைய பேட் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்டுதான் விக்கிரகாரனை கொண்டுட்டான். இப்ப வந்து தன்னுடைய பிதாக்களின் தேவன், ஹல்லேலூயா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய தேவன், தாவீதின் தேவன், எசேக்கியா அவங்க அப்பா எசேக்கியா ராஜாவினுடைய தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் உண்டு பண்ணின விக்கிரகங்கள் அவனை விடுதலை செய்ய முடியல, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனை விடுதலை செய்ய முடியல. அவன் அநேக தெய்வங்களை கொண்டிருந்தான், ஒரு தெய்வமும் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மட்டுமே சுகம் அளிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நல்லவர். அதனால என்ன சொன்னால் அவர் வந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உதவி செய்ய வருகிறார். விக்கிரகங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க ஆரோ அவன் கும்பிட்ட கடவுள் ஒன்றும் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. இப்பொழுது பிதாக்களின் தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்ற தேவன் தன் தகப்பனாகிய தாவீது அந்த எசேக்கியா ராஜாவுடைய தேவனை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது அவர் அங்கே காட்சியில தோன்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம நம்பி இருக்கிற எதுவுமே நமக்கு உதவி செய்யாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும். அதனால இப்பொழுது தன்னுடைய ஹார்ட்ஸ் வந்து அவன் வந்து தன்னுடைய பிதாக்களுடைய இதயத்துக்கு நேராக திருப்பி ஜெபிக்கிறான். ஆமென். இவ்வளவு நேரம் அவனுடைய வாலிபர்கள் சொன்ன போக்கில் போனா இப்பொழுது அந்த போக்கை நிறுத்திட்டு அங்க அப்பா தேவன் எசேக்கியா ராஜாவின் தேவனை நோக்கி எசேக்கியா ராஜா வாழ்க்கையில அற்புதத்தை செய்த அந்த கர்த்தரை நோக்கி அவன் வந்து டேன் பண்ணும் பொழுது அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமே அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக அனுப்பியிருக்கிறார்? நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய இருதயத்தை பிதாக்களுடைய விசுவாசத்துக்கு திருப்பும்படியாக. ஆமே
ஆமே.
கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும். நான் எலியா தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னே அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை அவருடைய பிதாக்களுக்கும் திருப்புவான். பாருங்க அங்க ரெஸ்டரேஷன் ஆஃப் ஃபெய்த். நம்முடைய ஃபெய்த் வந்து இந்த பிள்ளைகள் எலெக்ட் பீப்புள் அவருடைய விசுவாசத்தை நம்முடைய ஆதி பெந்தகோஸ் பிதாக்களுக்கு திருத்துவது. மல்கியா 4:6 வாசிக்கலாம்.
நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள்.
இப்பொழுது அவன் இருதயம் திரும்பினது. ஃபர்ஸ்ட்ல அவனுடைய இருதயம் வந்து திரும்புகிறது. மனசையுடைய இருதயம் பிதாக்களின் தேவனுக்கு நேராக திரும்புகிறது. அதே போல்தான் ப்ராஃபிட் வந்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நம்முடைய விசுவாசத்தை ஆதி பெந்தகோஸ்தே பிதாக்களுக்கு திருப்புகிறார். ஆமே. அவங்களுடைய இருதயத்துக்கு நேராக நம்மை திருப்புகிறார். நம்முடைய ஹார்ட் இன்னைக்கு சேஞ்ச் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. டினாமினேஷன்ல இருந்து நம்ம வந்து வார்த்தைக்கு திருப்புகிறார். ஆமே. நம்ம அப்போஸ்தல நடைமுறைகளில் இருக்கிற அந்த பிதாக்களுடைய விசுவாசத்துக்கு நம்மை திருப்பி இருக்கிறார். Restoration of the faith. அது வந்தாலே எல்லாமே வந்துடும். முதல்ல அவன் பிதாக்களுடைய இருதயத்துக்கு திருப்பப்பட்டான். அப்பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவன் வந்து என்ன செய்யறான்? அங்கே வந்து முதல்ல ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஃபெய்த், அதுக்கு பிறகு என்ன ஆகுறது? டெலிவரன்ஸ் கிடைக்கிறது. சங்கிலிகள் இங்கே கலந்து போகிறது. பிசாசு தன்னுடைய பிடிய தளரப்படுகிறான்.
ஆமென்.
நம்ம பிதாக்களுடைய ரியல் கிறிஸ்டியனா மாறினாமே, ரியல் பிலீவரா நம்ம மாறினாலே, நம்ம ஆவிக்குரியவர்களாக மாறினாலே எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு தானா வந்துடும். ஆமே. ரெண்டு விதமான பிலீவர்ஸ் இருக்காங்க மெசேஜில், ஒன்னு ஃபூலிஷ் வெர்ஜன், ஒன்னு வைஸ் வெர்ஜன்ஸ். உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்க. ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ் என்னன்னா, அவங்க நித்திய ஜீவனுக்கு உண்டு, அவங்களுக்கு அவங்களுக்கு பரலோகராஜ்யம் உண்டு. அவங்க டாக்டிங் லெவல்ல பிலீவ் பண்றாங்க. ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம். நம்ம சாபத்தில் இருக்கக்கூடாது. நம்ம தீர்க்கதரிசியை பிலீவ் பண்ணும். நம்ம மெசேஜ் சர்ச்சுக்கு போகணும். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் டீச்சிங். இதிலே தான் இருப்பாங்களே ஒழிய கொஞ்சம் கூட குரோத் ஆக மாட்டாங்க. ஆனா அவங்க யாருக்கும் இடலா இருக்க மாட்டாங்க. யாருக்கும் பிரச்சனை கிடையாது. சபையில் அங்கத்தினரா இருப்பார்கள். சபையினுடைய காரியங்களுக்கு எல்லாம் ஒத்து போவாங்க. இவங்க தான் ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ். இவ்விதமான குவாலிபிகேஷன் இல்லாதவங்க ஃபூலிஷ் வெர்ஜனும் கிடையாது. ஃபூலிஷ் வெர்ஜன்ஸுக்கே ஒரு தகுதி தேவைப்படுது. கடைசி உயிர்த்தெழுதல நித்திய ஜீவன் உண்டு. ஆனா வந்து வைஸ் வெர்ஜன் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு மெசேஜையும் இன்ட்ரெஸ்டா கேட்கிறாங்க. அதை கொண்டு ஜபத்துல வச்சு அப்ளை பண்றாங்க. நாளுக்கு நாள் அவங்க ஆவிக்கிரிப்பிரமா மாறுறாங்க. குரோத் ஆறாங்க. தேவனை அறிகிற அறிவிலும் விசுவாசத்திலும் வளர்ச்சி அடைகிறாங்க. இருந்த மாதிரியே இருக்கிறது இல்லை. அவங்களுடைய உள்ளான மனுஷனானது வெளியே இருக்குது இல்லை. வெளியே பக்தி காமிக்கிறது வேற. உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுது. அதனால இது உங்களை நீங்களே நிதானிச்சு பார்த்தா தெரியும். மற்றவங்களை பார்க்காதான். உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா நீங்க குரோத் ஆகிருக்கிறீங்களா? உங்களுக்கு வார்த்தையின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு இருக்கிறதா? அந்தவரே அந்த அன்பை எனக்கு உள்ளத்துல ஊற்றுன்னு நான் டெய்லி ஜெபிக்கிறேன். மற்ற காரியங்கள் வந்து அந்த அன்பை கெடுத்துடக்கூடாது. நான் ரொம்ப நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இதுல நீங்க வளர்ந்திருந்தால், ஸ்பிரிச்சுவல் பீப்புளா மாறுகின்றால், நாளுக்கு நாள் நீங்கள் வளருவீர்கள் என்றால், அருமையானவர்களே என்ன செய்யறால், நீங்க வந்து வைஸ் வெர்ஜனா இருக்கிறீங்க. உங்களுடைய விசுவாசம் பிதாக்குடைய விசுவாசத்துக்கு திருப்பப்பட்டாய்விட்டு அப்படி திரும்பினாலே எல்லாமே வந்துடும். ஆரோக்கியம் வந்துடும், ஐஸ்வர்யம் வந்துடும், எல்லாமே வந்துடும். எத்தனை விசுவாசம்? முதல்ல அதுதான். அவன் பிதாக்களின் தேவனை நோக்கினான். விக்கிரங்களை விட்டுவிட்டு அவன் வந்து இப்பொழுது பிதாக்களின் தேவனிடத்திலே அவன் இருதயம் திருப்பப்படும் பொழுது அவனுடைய விலங்குகள் அங்கே விழுந்தது. அவனுக்கு டெலிவரன்ஸ் கிடைத்தது. ஹல்லேலூயா. டெலிவரன்ஸ் கிடைச்சது மட்டுமல்ல, எருசலேமுக்கு திரும்பி வந்தார். சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. வரும்பொழுது உங்களுக்கும் எனக்கும் எந்த பிசினஸும் கிடையாது. உங்க வேலையை நீங்க பாருங்க, இனிமேலே பழையபடி என்னை வஞ்சித்து என்னை ஐடல் வர்ஷிப்பு கொண்டு போறங்க, பட்ட பாடு போதும். தேவனே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்பதை நான் அறிந்து விட்டேன். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் வெட்டப்பட்டு போனாங்க. இவன் திரும்பி வந்தோடனே அவனை மறுபடியும் ஆதிக்கத்துல கொண்டலாம்னு நினைச்சாங்க அந்த பேட் ஃப்ரெண்ட்ஸ். இப்பொழுது அவங்களெல்லாம் கண்டிச்சு விட்டு விட்டான். இப்பொழுது நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நல்ல பிலீவர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, சீனியர் பிலீவர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஆண்டவரை நேசிக்கிறதெல்லாம் வந்துட்டு இப்பொழுது அவங்களெல்லாம் இவன் நேசித்தான். இவனுடைய குரூப் மாறிட்டு, அதனால ஒரு மனுஷன் ரசிக்கப்படுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாறும், தேவண்ட பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸா மாறும். அதனால இப்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் மாறிவிட்டது. அதனால என்ன செய்தான் என்றால், முதலாவது தன்னுடைய ராணுவத்தை பலப்படுத்தினான். ஜனகரிப்பு இனி வந்தா அவனை எதிர்கொள்ள வேண்டும், பிசாசை எதிர்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தேவாலயத்தை சுத்திகரித்தான், அழகு விக்கிரங்களெல்லாம் எடுத்து போட்டு சுத்திகரித்தான். சாங்கிபிகேஷன்ல வந்தான். அதன் பின்பு என்ன செய்தான் என்றால், இஸ் யூதா வெங்கும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவன் வந்து கூறினான். எல்லாருக்கும் நீங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்கன்னு சொல்லி அந்த ராஜ்யத்தை ஜனங்களையே கர்த்தருக்கு வழி நடத்தினான். பாருங்க, ஒரு கிரேட் சேஞ்ச். முதலாவது அவன் வந்து அந்த ஃபெய்த் ரெஸ்டோர் ஆகும் பொழுது, அவன் ஸ்பிரிச்சுவல் மேனாக மாறும் பொழுது, வெறும் டாக்டரின் லெவல் அல்ல, இன்டெலக்சுவல் லெவல் அல்ல, ரியல் ஃபெய்த் அவனுக்கு வந்தது. அவனுடைய விசுவாசமாக திருப்பப்படும் பொழுது எல்லாத்தையுமே ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. அவனுடைய ராஜ்யபாரத்தையும் ரெஸ்டோர் பண்ணிவிட்டார், சிங்காசனத்தை ரெஸ்டோர் பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. அவனுடைய எல்லாத்தையுமே நமக்கு ரெஸ்டோர் பண்ணுவார். உங்களுடைய விசுவாசமானது ஆதி பெந்தகோஸ்த விசுவாசிகளைப் போல அது ரெஸ்டோர் ஆகும் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் ஏடேனே ரெஸ்டோர் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய இளமையை ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஹெல்த் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுவார். இதெல்லாம் கல்வாரியில சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு திரும்ப கிடைக்க செய்வார். ஹல்லேலூயா. நம்மளை ஏடேனுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான், ஆதாம் இழந்து போன அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையில மரித்தார். முதல்ல நம்ம ஃபெய்த் ரெஸ்டோர் ஆனா எல்லாமே நமக்கு திரும்ப கிடைச்சிடும். எத்தனை பேர் விசுவாசம், எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அது வந்து நான் பிரசங்கம் பண்றேன்னா என் வாழ்க்கையில நான் டெஸ்ட் பண்ணணும். எனக்கு ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கிறாரா, எனக்கு எல்லாம் தாராரா அப்படிங்கறத நான் பார்க்கணும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கிடைக்காம இருந்தா அது வந்து பொய் கிடையாது. என் வாழ்க்கையில டெஸ்ட் பண்றேன். அதே போல ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில டெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய விசுவாசம் திருப்பப்பட்டது என்றால் எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்கும். எல்லா பிளஸிங்கும் நமக்கு கொடுக்கப்படும். ஆமென்.
ஆமென்.
அதனால மனாசே கர்த்தரே தேவன் என்று அறிந்தார். ஆமென்.
ஆமென்.
இன்னைக்கு இயேசுவே தேவன் என்று அறிகிறார்.
ஹல்லேலூயா.
சோ ஒன்லி ட்ரூ காட் இன் எட்டர்னல் லைஃப். அவர் மெய்யான தேவன், நித்திய ஜீவனமாய் இருக்கிறார் என்பதை என் வாழ்க்கையிலே நான் அறிந்து விட்டேன். ஆமென்.
ஆமென்.
இனி அவர் இல்லாம நான் ஜீவிக்க முடியாது. எனக்கு அவர் எப்பொழுதும் தேவை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் இயேசு எனக்கு தேவை. நான் என் லைஃப அவருக்கே நான் டெடிகேட் பண்ணுகிறேன் என்று பாருங்க. வந்து முதல்ல நல்லா வந்துட்டு கடைசியில கெட்டு போறான். சாலமன் கடைசியில பின்வாங்கி போனான்னு பாக்குறோம். சவுல் லாஸ்ல பின்வாங்கி போனான். ஆனா இவன் லைஃப் முதல்ல ஒரு பெரிய பாவியா ஜீவிச்சு கடைசியில ஆவிக்குரிய பிரமா மாறி. எது நல்லது? கடைசியில ஒரு மனுஷனுடைய தோக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தின் தோக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது. இவருடைய முடிவு வந்து நல்லதாக இருக்கிறது. கடைசியில் அவன் மறிச்சு போகும் பொழுது பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, அவனை வந்து அவனுடைய ராஜாக்களின் கல்லறையில அடக்கம் பண்ணல அப்படின்னு எழுதியிருக்கு. அவனுடைய அவனை வந்து எங்க அடக்கம் பண்ணாங்கன்னா, அங்க தன்னுடைய வீட்டில அடக்கம் பண்ணான்னு போட்டிருக்கு. அந்த வசந்த வாசிகளை
பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆமோன் அவன் ஸ்தானத்தில் ராஜா.
மனாசே தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் பண்ண, வீட்டில என்ன வீட்டுக்குள்ள கிடையாது, வீட்டை சுத்தி இருக்கிற தோட்டத்தில் அடக்கம் பண்ணியிருக்கிறார். வீடுன்னா நமக்கு வந்து எல்லாம் நெருக்கமா ஒரு வீட்டு மேல ஒரு வீடை நம்ம கட்டியிருக்கோம். அங்கனைக்கு வந்து நிறைய இடம் இருக்கும், வீட்டை சுத்தி தோட்டம் இருக்குது. அதனால அவன் வீட்டில அடக்கம் பண்ண, ராஜாக்களின் கல்லறையோட அடக்கம் பண்ணல. என்னென்றால் நான் ரொம்ப பாவி, நான் வந்து தாவீதினுடைய ரத்தம் என்னுடைய வெயின்ஸ்ல இருக்குது, என்னுடைய நரம்புல தாவீதின் ரத்தம் தான் ஓடுது, நான் தாவீதின் சந்ததியை சேர்ந்தவன். ஆனா என்னுடைய லைஃப் வந்து தாவீது மாதிரி இல்லை, நான் கத்தரை விட்டு ரொம்ப பின்வாங்கி போயிட்டேன். ஆனாலும் அவங்க கூட என்னை அடக்கம் பண்ணான்டான், இங்க வீட்டிலே அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். அங்க கூட தன்னை தாழ்த்துகிறோம். நான் வந்து அதுக்கு தகுதி கிடையாது. அந்த ராஜாக்குடைய கல்லறையில நடக்கும் ஏன்னா பெரும் பகுதியை வந்து நான் ஐடல் வர்ஷிப் பண்ணிட்டேன். கடைசி நேரத்தில் தான் நான் ஒப்பு கொடுத்து நான் மறந்துடுவேன். அதனால என்னுடைய பாவங்களை வந்து நான் வந்து இன்னும் நினைச்சு வைக்கப்படுறேன். என்ன அந்த கல்லறையில வேண்டாம், வீட்டிலே அவனை அடக்கம் பண்ணினாங்க. பாருங்க அதுலேயும் தன்னுடைய ஹியூமிலிட்டி அவன் காமிக்கிறான். பவுல் சொல்லுகிறான், நான் வந்து கிறிஸ்தவர்களை கொலை செய்தது எவ்வளவு பெரிய ஒரு பாவம், அதனால மகா பெரிய பாவி என்று தன்னை தாழ்த்துகிறான். அதே போலதான் இங்கே வந்து என்ன செய்யறார்கள், நித்திர அடைந்த பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாய் அதுக்கு பிறகு அவன் மகன் அங்க ராஜாவாக வருகிறான். அவனால் 67 வயசுல அவன் மரித்து போகிறான். 52 வருஷம் இஸ்ரவேல் ஆளுகை செய்யும் பொழுது அவனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை நல்லா இருக்கு. கடைசியில் அவன் ஆவிக்குரிய பிரமா மாறினால பந்தய பொருளை அவன் பெற்றுக்கொண்டான். சிலர் வந்து கடைசி நேரத்தில் பின்வாங்கி போகும்பொழுது, இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்து 2019 பின்வாங்கி போலாமா? 2019 பின்வாங்கி போனா என்ன அர்த்தம்? எல்லாரும் பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சர்ச்சைக்கு வராங்க. இங்க இவ்வளவு சத்தியத்தில் வந்த பிறகு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா, சர்ச்சைக்கு வராம கடையில இருந்தா அது என்ன அர்த்தம்? இவ்வளவு காலம் சர்ச்சைகளை வந்து மேரேஜ் எல்லாமே வாத்தியின்படி செஞ்சுட்டு இந்த நேரத்தில் வந்து கள்ள போர்களை பின்பற்றி போனா என்ன அர்த்தம்? அதுதான் நிலைமை பரிதாபம். அவ்வளவு மனசு வந்து நமக்கு என்னன்னா, கடைசி நேரத்தில் கடைசி சில வருடங்கள் வந்து கர்த்தருக்கு பிரியமாக ஜீவித்தனால அவன் வந்து பந்தய பொருளை பெற்றுக்கொண்டான். பந்தய பொருளை இழந்து போகவில்லை. அல்லேலூயா. நம்ம பந்தய பொருளை இழந்து போகக்கூடாது. பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர், அந்த பந்தய பொருளை யாருமே இழந்து போகாதுங்க. உங்களுடைய விசுவாசமானது நாளுக்கு நாள் வந்து அது விருத்தி ஆகணுமே ஒழிய அது குறைஞ்சி போகக்கூடாது. நம்ம புலிஸ் பஜனா இராதபடி வைஸ் பஜனா இருந்து பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர் அதுதான் நம்முடைய கோல். அந்த கோல் பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பொறுமையோடு ஓட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் மனசு நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தன் பிதாக்களின் தேவனை நோக்கி அவன் கெஞ்சினான். அப்பொழுது அவன் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு விடுதலை கிடைத்தது. எப்படி கிடைச்சுன்னு தெரியல, அது ஒரு அற்புதம். அவன் சிங்காசனத்துக்கு வந்தான். அவனுடைய ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்பொழுது பக்கத்தில் வர முடியாது. அவன் ஒரு புது சிஷ்யாக மாறிவிட்டான். இப்பொழுது காட்லி ஃப்ரெண்ட்ஸ், தேவபக்தி உள்ள சிநேகர்கள் வந்து எல்லாமே ஸ்பிரிச்சுவலா மாறிட்டான். ரொம்ப ஸ்பிரிச்சுவலா மாறிட்டான். ரொம்ப தாழ்மை உள்ளவனாக மாறிட்டான். ரொம்ப அன்புள்ளவனாக மாறிவிட்டான். அவனுடைய ரூடு, அவனுடைய கோபம், அவனுடைய முற்கோபம் எல்லாமே அவனை விட்டு போயிட்டு இப்பொழுது இணக்கமானவனாக மாறும் பொழுது பந்தய பொருளை பெற்றுக்கொண்டான். அவன் எல்லாருக்கும் அத்தனைக்கு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபத்தார் நீ ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறீர். எங்களுடைய நெருக்கங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு விடுதலை தா. ஆண்டவரே எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ரெஸ்டோர் பண்ணுவீராக. கர்த்தாவே நீ சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கள் மேல் வந்து நிறைவேறட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.